வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
ஒரு பெரிய தொழிலதிபர், அந்த நகரத்திலேயே அதிக பணமும் புகழும் கொண்டவர் அவர். எல்லாருக்கும் அவர் மேல ஒரு மரியாதை இருந்தது, ஆனா அன்பு இருந்ததான்னு தெரியல. அவரோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட சகஜமாக பேசாமல், அவங்களுக்குன்னு நேரம் ஒதுக்காமல், தொழில், பணம், வெற்றி, புகழ்னு அவரோட வேலையிலேயே அதிக நேரத்தை செலவிட்டார். அவருக்கு திடீர்னு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுது. மருத்துவர் வந்து அவரை பரிசோதிக்கிறாரு. இரத்த அழுத்தம், பதட்டம், படபடப்புன்னு பல உடல்நல பிரச்சனைகள் அவருக்கு இருக்கிறதா மருத்துவர் சொல்கிறாரு. அதுக்காக மருந்துகள் எடுத்தால் மட்டும் போதாது, கொஞ்ச காலத்துக்கு அமைதியான வாழ்க்கை வாழணும். ஏன்னா அவருக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் அவருக்குள்ளே இருக்கிற மன அழுத்தம் தான். அதனால் வேலையெல்லாம் கொஞ்சம் நாட்களுக்கு ஓரம் தள்ளி வச்சுட்டு உடல் நலத்தையும் மனநலத்தையும் பார்க்கணும் அப்படின்னு மருத்துவர் சொல்லிடுறாரு. அதனால் அந்த தொழிலதிபரும் ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அவர் அங்கே தங்கி இருந்த போது ஒரு வயசானவரை சந்திக்கிறாரு. அந்த வயசான தாத்தா அடிக்கடி தூண்டில்களோட மீன் பிடிக்க போகிறதா சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு போவார். ஆனால் வீட்டுக்கு வரும்போது மீன்கள் எதுவுமே கொண்டு வர மாட்டார். ஒரு நாள் அந்த தாத்தா கூட மீன் பிடிக்க தொழிலதிபரும் போகிறாரு. மீன் பிடிக்கிற குளத்துக்கிட்ட போய் அங்கே வேடிக்கை பார்க்கறது, குளத்துக்கு பக்கத்தில் வந்து போகிறவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறது, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறதுன்னு பெரும்பாலான நேரம் மீன் பிடிக்காமையே போயிடுது. இதை கவனித்த அந்த தொழிலதிபர், நீங்கள் இப்படி இருந்தால் மீன்கள் எதுவும் பிடிக்க முடியாது, நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தாத்தா வேண்டான்னு சொல்லிடுறாரு. சூரியனும் மறைய தொடங்குது. ஆனால் தாத்தா மீன் எதுவும் பிடிக்கல. அதை பார்த்த அந்த தொழிலதிபருக்கு இந்த தாத்தா நேரத்தை வீணடிக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் எதுக்காக இந்த தாத்தா இங்கே வந்து நேரத்தை வீணடிக்கணும், இப்படி செய்ய என்ன காரணம்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தொழிலதிபர் கேட்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, நான் இங்கே மீன் பிடிக்க வர்றதே கொஞ்ச நேரம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குதான். அதுதான் என்னோட முதல் குறிக்கோள். மீன் பிடிக்கிறது தான் என்னோட குறிக்கோள்னு வச்சுட்டா அதுலேயே என்னோட முழு கவனமும் போயிடும். அப்புறம் நிம்மதியும் பொறுமையும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையில் எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை, அப்பப்போ மெதுவாக இந்த வாழ்க்கையை ரசிக்கவும் வாழவும் செய்யணும். என் வாழ்க்கையோட பரபரப்பை குறைக்க நிதானமாக்க தான் வார ஒரு முறை மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த குளத்துக்கு வர்றேன் அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. எப்போ பாரு பதட்டத்தோட பரபரப்போட ஓடிட்டு இருந்த அந்த தொழிலதிபருக்கு இந்த தாத்தா சொன்ன விளக்கம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை தானும் முயற்சிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாரு. அந்த கிராமத்தை விட்டு பழையபடி தொழிலை பார்க்க போன பிறகும் வாரத்துக்கு ஒரு முறை மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்கு வருவார். ஆனால் உண்மையான நோக்கம் மீன் பிடிக்கிறதில்ல, வாரம் முழுக்க இருந்த அழுத்தத்தை, ஸ்ட்ரெஸ்ஸை சரி செய்ய அமைதியாக ரிலாக்ஸாக இயற்கையில் நேரத்தை செலவிடுறது தான் உண்மையான நோக்கம். இந்த ஒரு பழக்கம் அவர் நிதானமாக்குச்சு, அமைதியை கொடுத்தது, மன ஆரோக்கியத்தையும் அதிகரிச்சுது. ஸ்ட்ரெஸ் இந்த வார்த்தையை சமீப காலங்களில் ரொம்ப அதிகமாக நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். நமக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லையா? நாம தான் முதன்முறையாக இதை உணர்றோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு காலத்தில் மருத்துவம், அறிவியல் இதெல்லாம் பெரிய அளவு வளராத காலகட்டத்தில் யாராவது இரத்த வாந்தி எடுத்துட்டா பேய் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன நோய் இருந்தது, மருத்துவ காரணம் என்ன அப்படின்னு அப்போதைய காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அப்படி ஏதாவது நடந்தால் அதுக்கு பின்னாடி இருக்கிற மருத்துவ காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா நமக்கு விழிப்புணர்வு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்னு மனம் சார்ந்த பிரச்சனைகளும். முன்ன இருந்த மக்களுக்கு மனம் நலம் சார்ந்த விழிப்புணர்வுகள் குறைவாக இருந்ததால் ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம்னா என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கலாமே தவிர அவங்களுக்கு மன அழுத்தமே இல்லாமல் இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு முன்னாக இருந்த தலைமுறைகளை விட நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சில ஆய்வுகளோட முடிவுகளில் தெரிய வந்திருக்கு. உதாரணத்துக்கு 2021 இந்தியாவில் நடந்த ஒரு ஆய்வில் 23 வயசுக்கும் அதிகமாக இருக்கிறவங்களில் 49% பேர் மன அழுத்தம், பதட்டமெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம முந்தைய தலைமுறையை விட ரொம்பவே அதிகம். இதுக்கு முக்கிய காரணம் முன்னை விட கல்விக்கான, வேலைக்கான போட்டி ரொம்ப அதிகம். காஸ்ட் ஆஃப் லிவிங் அதாவது அன்றாட வாழ்க்கைக்கான செலவு அதிகம். குளோபலைசேஷன் உலகமயமாக்கலால் நம்ம கைக்கு ஏற்ற தூரத்தில் பல பொருட்கள் இருக்குது. அதையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசையும் இருக்குது. அதனால் தேவைகளையும் தாண்டி ஆசைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு லோன், கிரெடிட் கார்டு, இஎம்ஐன்னு நம்ம நகர்ந்துட்டோம். இதனால் பொருளாதாரம் சார்ந்த பல பிரச்சனைகள், அதனால் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு உருவாகுது. இது பொருளாதாரத்தால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ். குடும்பங்களில் உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலையும் மன அழுத்தமும் பதட்டமும் ஏற்படுது. நமக்கான வேலைகளில், வேலை செய்யக்கூடிய இடம் அதாவது ஒர்க் பிளேஸில் சிலருக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அதுவே மாணவர்கள்னா கல்வி, அதில் இருக்கக்கூடிய போட்டி, கல்விக்கூடம், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், நம்மளோட பெற்றோர்கள்னு இவங்க கிட்ட இருந்து நமக்கு அழுத்தம் ஏற்படுது. இதனால் ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். நம்மக்கிட்ட இருக்கிற சில பழக்கங்கள், நம்ம வாழ்க்கை முறைன்னு ஒரு சில விஷயங்கள் கூட நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்பட காரணமாக இருக்கலாம். இதுவரை சொன்ன விஷயத்தையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை முழுசும் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கிறது போல தோணலாம். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா காலகட்டத்துலேயும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆரம்பித்த ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற தூண்டுதல் இந்த ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு கொடுக்குது. இது நம்மளால் முழுமையாக தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா சில நேரங்களில் பல வேலைகளை செஞ்சு முடிக்க இது அவசியமானதாகவும் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு, ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் உணவுக்காக வேட்டையாடின போது அவங்களுக்குள்ளேயும் ஸ்ட்ரெஸ் உருவாக்குற ஹார்மோனான கார்டிசால், அட்ரினலின் எல்லாம் உற்பத்தி ஆகிருக்கு. ஆனால் மிருகத்தை கொன்று நெருப்பிலிட்டு சமைச்சு அதை சாப்பிட்ட அப்புறம் தூங்குறது, உணவு கிடைச்சதுக்காக ஆடி பாடி கொண்டாடுறதுன்னு ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை தணிக்கிறதுக்கு அவங்க ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நமக்குள்ள நிமிஷத்துக்கு நிமிஷம் ஸ்ட்ரெஸ் உருவாகுது. அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து வெளியே வர ரிலாக்ஸ் ஆக நம்ம அதிக முயற்சிகள் எடுக்கிறதில்ல. அப்படியே பல முயற்சிகள் எடுத்தாலும் அதில் சில சமயம் அதை சரியான வழிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறதில்ல. புகைப்பிடிக்கிறது, போதைப் பொருட்களை பயன்படுத்துறது, மது அருந்துறது, சாப்பிட்டா எனக்கு ஸ்ட்ரெஸ் குறையும்னு அதிகமாக, அதாவது ஓவர் ஈட் பண்ணுறது அல்லது ரொம்ப குறைவாக சாப்பிட்றது, இல்லை ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறதுன்னு ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து வெளியே வர வேறு புது பிரச்சனைகளை நம்ம உருவாக்கிக்கிறோம். ஒரு கோடு இருக்குது, அதை அழிக்காமல் ஒரு சின்ன கோடை மாற்றணும்னா அது பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் போதும். ஆனால் முதல்ல இருந்த அந்த கோட்டோட நீளம் இப்போ மாறிடாது. அதுபோல தான் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அடிக்ஷன் மாதிரி அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டா புதுசாக உருவாக்குன அந்த தவறான பழக்கத்தில் நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு இருப்போம். அதுக்காக ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த தவறான பழக்கம் காலப்போக்கில் அதோட வேலையை காட்டிடும். மறுபடியும் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டின்னு அதே வட்டத்துக்குள்ளே நம்ம நிற்க வேண்டியிருக்கும். நம்மளோட சின்ன சின்ன நடவடிக்கைகள் கூட நமக்கு ஸ்ட்ரெஸ் குறையுமா இல்லை புதுசாக உருவாகுமா அப்படிங்கிறத தீர்மானிக்குது. நீண்ட கால ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக மருத்துவரை பார்க்க வேண்டியது அவசியம். அதுவே அப்பப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னா ஒரு சில பழக்கங்களை நமக்குள்ளே உருவாக்கிக்கிறது மூலமாக தினசரி ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னா, முதல் விஷயம் டு-டூ லிஸ்ட். நாம் இன்றைக்கி அல்லது இந்த வாரத்தில் என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத எழுதுறது தான் டு-டூ லிஸ்ட். இது எழுதுறது ரொம்பவே சுலபம், ஆனால் செய்கிறது அவ்வளோ சுலபமானது இல்லை. இன்னும் சொல்லணுன்னா, பலருக்கு இந்த டு-டூ லிஸ்ட் எழுதுறது மூலமாக பாதி வேலை செஞ்சது போல் ஒரு திருப்தியும் நிம்மதியும் ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு எழுதின லிஸ்டில் இருக்கிற செயல்கள் எல்லாம் செய்யாத போது அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் என்ன செய்யணும்னு எழுதுகிற இந்த டு-டூ லிஸ்ட்டை மூணாக பிரிக்கணும். ஒன்று, உடனடியாக கண்டிப்பாக செய்யணும். ரெண்டு, செய்யணும் ஆனால் அவசரம் இல்லை. மூணாவது, எப்போ வேணாலும் செய்யலாம் அப்படின்னு மூன்று வகைகளாக வேலைகளை பிரிக்கணும். உங்கள் டு-டூ லிஸ்ட்டில் கண்டிப்பாக உடனடியாக செய்ய வேண்டிய வேலையை ஒன்று அப்படின்னு மார்க் பண்ணுங்கள். உடனே செய்யணுங்கிற அவசியம் இல்லாத வேலையை ரெண்டு அப்படின்னும், எப்போ வேணாலும் செய்யலாங்கிற வேலையை மூணு அப்படின்னும் மார்க் பண்ணி நம்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேலைகளை முதல்ல செய்யுங்க. அப்படியே ஒரு வேளை ரெண்டு மூணில் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யலைனாலும் அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படாது. இது மூலமாக ஒர்க் பிளேஸ் அல்லது ஸ்டடீஸில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நோ சொல்ல பழகுங்க. பல எபிசோடில் பல சமயம் சொன்ன விஷயந்தான் இது. நீங்கள் உங்களை சரியாக பார்த்துக்கலன்னா உங்களால் வேறு யாரையும் எதையும் நல்லா பார்த்துக்க முடியாமல் போயிடும். அதனால் உங்களை நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. உங்கள் வேலை, உங்கள் உடல் நலம், மனநலம் இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களால் முடியாத போதும் நோ சொல்ல தயங்கிக்கிட்டு ஒரு வேலையை, உதவியை செய்கிறது மூலமாக உங்களை விட்டு கொடுத்துட்டு வேறு யாரையோ அல்லது வேறு யாருடைய வேலையோ உங்களை விட முக்கியம் அப்படின்னு நினச்சி அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்க. உதவி செய்கிறது தவறில்லை, ஆனால் உங்கள் வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உதவி செய்யும் போது உங்கள் வேலைகளை செய்யும் போது டென்ஷன் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் நோ சொல்ல முடியாத ஒரே காரணத்தால் உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு செய்யும் போது அது உங்களுக்குள்ள டென்ஷனை, ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்துது. நீங்கள் உங்களுக்காக செலவிடக்கூடிய நேரமும் குறையுது. ஸோ தேவையற்ற விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகுங்க. மூணாவது, இது கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மனப்பான்மையை தயவு செய்து குறைச்சிக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ அதை நீங்களும் செய்யணும் அப்படிங்கிற அழுத்தத்தை உருவாக்கிக்கும் போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. மேபி உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷனை நீங்கள் செய்ய ஆரம்பிக்காமலே இருந்திருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டை போல் ஒரு அப்ராட் யூனிவர்சிட்டியில் போய் சேராமல் இருக்கலாம், ஒரு வீடு கட்டாமல் இருக்கலாம், கார் வாங்காமல், கல்யாணம் பண்ணாமல், இன்க்ரிமெண்ட் வாங்காமல் இருக்கலாம். ஆனால் சில சமயம் இட்ஸ் ஓகே அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு, இந்த நிலைக்கு கிரேட்ஃபுல்லாக நன்றியோடு இருக்கிறதும் தேவைதான். வருத்தப்படவும் ஸ்ட்ரெஸ் ஆகவும் ஓவர் திங்க் பண்ணவும் நமக்கு பல காரணங்கள் இருக்கும்போது சந்தோஷப்படுறதுக்கு மட்டும் ஏன் காரணமே இல்லைன்னு நம்ம நினைக்கணும். இப்போ சொன்ன அந்த காலேஜ், வீடு, கார், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்கிறதும் இல்லாததும் நம்ம கையில் தான் இருக்குது. இதெல்லாம் இருந்தும் கிடைச்சும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ உங்களோட சந்தோஷம் எல்லாம் இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் மேலே வைக்கிறத நீங்கள் தவிர்த்தாவே அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை, டென்ஷனை குறைக்க முடியும். கடைசியாக, ஏற்கனவே சொன்னது போல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கக்கூடியது, ஆனால் அதோட அளவு தான் ரொம்ப முக்கியம். அது குறைவான அளவு இருக்கும்போது நம்மளோட மன ஆரோக்கியமும் நிம்மதியும் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிலச்சிருக்கும். சின்னதோ பெருசோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குதுன்னா அது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட, நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்குங்க. அப்படியே முடியலனாலும் டைரிகளில் எழுதுங்க. ஆனால் நீண்ட காலத்துக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து ஒரு நல்ல கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டோ, சைக்காட்ரிஸ்ட்டோ, தெரபிஸ்ட்டோ போய் பாருங்கள். உதவி கேட்குறது எந்த வகையிலையும் தவறாகாது அப்படிங்கிற கருத்தோடு இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் பற்றின உங்கள் கருத்துக்களை, நீங்கள் கேட்க விரும்புகிற தலைப்புகளை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரிப்ளைங்கிற பட்டன் அழுத்தி நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். அல்லது இன்ஸ்டாகிராமில் யார்ஸ் பாசிட்டிவ்லிங்கிற பேஜில் நீங்கள் எனக்கு சொல்லலாம். இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யார்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபையில் மட்டும். நன்றி.